உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் அன்பார
வாழ்த்து.
இந்த உலகத்திலே பலருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள், மரண நாளை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தருடைய நாமத்திற்கு
மகிமைண்டார். Feiern viele Geburtstage, viele feiern sogar Todestage oder Beerdigungen, aber es nur Jesus Christus, für ihn wird der auferstandene Tag auch noch mitgefeiert.
So உயிர்த்தெழுதலே கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரம் என்று சொல்லுவேன்.
So die Auferstehung ist das Fundament des Christentums.
So Jesu Christu மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்திராவிட்டால் கிறிஸ்தவம் மற்ற மதங்களைப் போல ஒரு சாதாரண ஒரு மதம் ஒரு சபையை தான் பாருங்க.
So wäre Jesus nicht vom Tode auferstanden, dann wäre das Christentum oder das Christsein genauso wie jede andere Religion gewesen.
So வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்.
Halleluja. So am ersten Tag der Woche früh morgens ist Jesus auferstanden.
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் போவதற்கு முன்பாக வாரத்தின் கடைசி நாள் தான் முக்கியப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு வாரத்தின் முதல் நாள் முக்கியமாக கருதப்பட்டு வருது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும்.
So bevor Jesus vom Tod auferstanden ist, war der letzte Tag der Woche sehr wichtig, aber nach der Auferstehung ist der erste Tag der Woche für jeden Menschen wichtig geworden.
இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தபடியால் அப்போஸ்தலர்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிறு தினங்களிலே ஆண்டவரை கூடி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். சரித்திரத்தில் சபை சரித்திரம் சொல்கிறது.
Weil Jesus am ersten Tag der Woche auferstanden ist, fing die Apostel an oder seine Jünger an, sich am ersten Tag der Woche zu sich zu versammeln und gemeinsam zu beten. Das sagt die Geschichte.
So ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறது. வருஷத்தின் 52 ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைண்டார்.
Jesus ist am ersten Tag der Woche auferstanden, aber nicht nur heute feiern wir die Auferstehung, sondern wir feiern sogar alle 52 Wochen, alle 52 Sonntage.
ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார்.
Jesus lebt.
மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்ற முழங்கினார் ஆண்டவர் இயேசு.
So er sagte, ich war tot, aber jetzt lebe ich für die Ewigkeit.
வாழுகிற மனிதனுக்கு வாழுகிற தெய்வம் வேண்டும் பாருங்க.
So für einen lebenden Menschen brauchen wir einen lebenden Gott. Richtig?
பேசுகிற மனுஷனுக்கு பேசுகிற தெய்வம் வேண்டும் பாருங்க.
Für einen sprechenden Menschen brauchen wir einen sprechenden Gott.
நான் வேகமாக பேசுறேன்னு சொல்லி கொஞ்சம் ஆகவே முடிந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சுலபமாக போவேன். எப்படியாவது நம்ம விளங்கினா சரி, நம்ம தேவோட வஸ்திரத்தை நம்ம விளங்கணும். ஆகவே நான் முடிந்த அளவுக்கு சுலபமா போக பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலாகும்.
So das Fundament des Christentums ist die Auferstehung Jesus.
So அவர் வாழ்றபடியே நாம் வாழுகிறோம்.
Weil er lebt, leben wir.
சகோதரரோடு கூட நாம் ஒரு வேத பகுதிகளை நாம் கடந்து செல்வோம். தயவு செய்து கூட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரம்,
லூக்காஸ் கேபிடல் 24
முதலாவது வசனத்திலிருந்து 7 வசனம் வரை நாம் வாசி கேட்போம்.
லூக்காஸ் கேபிடல் 24 வெர்ஸ் 1 பிஸ் வெர்ஸ் 7.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை நடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3 நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்.
Just go it.
Am Sabbat hielten die Frauen, die im Gesetze vorgeschrieben, Ruhe ein. Doch am ersten Tag der neuen Woche nahmen sie in alle Frühe die Salbe, die sie zubereitet hatten, und gingen damit zum Grab. Da sahen sie, dass der Stein, mit dem man den Eingang des Grabes verschlossen hatte, weggewälzt war. Sie gingen in die Grabkammer hinein, aber der Leichnam von Jesu, dem Herrn, war nirgends zu sehen. Während sie noch ratlos dastanden, traten plötzlich zwei Männer in hell leuchtenden Gewändern zu ihnen. Die Frauen erschraken und wagten nicht aufzublicken. Doch die beiden Männer sagten zu ihnen: Was sucht ihr den Lebendigen bei den Toten? Er ist nicht hier, er ist auferstanden. Erinnert ihr euch an das, was er euch gesagt hat, als er noch in Galiläa war? Der Menschensohn musste in die Hände sündiger Menschen gegeben werden. Er muss gekreuzigt werden und wird drei Tage danach auferstehen.
So, aber உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார் தேவதூதர்.
So, gedenkst daran, wie er es euch gesagt hatte, sagt der Engel.
தேவனுடைய வசனங்களை நாம் கவனமாக மனதில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார்.
So, Jesus will, dass wir seine Worte in uns aufnehmen.
So, 24 அதிகாரம் 45 வசனம் சொல்றது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார் என்று சொல்லி.
So, in Lukas 24, Kapitel 24, Vers 45, sagt, da öffnete er ihnen das Verständnis, sodass sie die Schrift verstanden.
ஆகவே ஒன்று நமக்கு தெளிவாகிறது, தேவ ஆவியானவர் நம்முடைய மனதை திறந்தால் ஒழிய தேவனுடைய வசனங்களை நம்முடைய மாமிசத்திலே நாம் அறிந்து கொள்ளவே முடியாது.
Also eins verstehen wir daraus, der Heilige Geist in unser Herr, er muss unsere Herzen und unsere Augen öffnen, damit wir die Schrift verstehen.
So, கொரிந்தியர்கள் நாம் வாசிக்கும் பொழுது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இவைகளை அறியான் என்று சொல்லப்படுகிறது.
In Korinther steht geschrieben, dass ein irdischer Mensch, er wird das niemals verstehen.
சொல்லப்படுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் இன்ஸ்பைர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது
சொல்லப்பட்டிருக்கு. தேவ
ஆவியினாலே அருளப்பட்ட தேவ வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ள தேவ ஆவியோட உதவி உத்தாசை நமக்கு நிச்சயமாக
தேவைப்பாருங்க.
ஒருவேளை தேவ ஆவியானவருடைய மனதை திறக்காதபடியால் என்னவோ சிலருக்குள்ள தேவனுடைய வசனம் செயல்படாமல் இருக்கிறது நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது.
aufnehmen zu können. Aber einige sind immer noch sehr verschlossen und verstehen die Schrift nicht.
Aber in der சாயங்கால வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கத்தக்கதாக நம்முடைய மனதை திறந்திருந்த நாம் ஜெபம்படுவோமாக.
So möge der Herr heute in diesem Nachmittag unsere Herzen öffnen, damit wir seine Worte verstehen.
பவுல் பேசினதை கேட்கும்படி லீதியாவுடைய இருதயத்தை தேவன் திறந்தள்ளினார் என்று வேதம் சொல்கிறது.
Damit Lydia das verstand, was Paulus predigte, öffnete der Herr ihr Herz.
இந்த சாயங்கால வேளையிலே தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாகவே கேட்க தேவன் நம்முடைய இருதயத்தை திறந்தள்ள வேண்டும் என்று நாம் ஜெபம்படுவோமாக.
Möge der Herr heute in diesem Nachmittag unser Herz öffnen, damit wir das Wort als sein Wort akzeptieren, aufnehmen können.
தயவு செய்து நாம் ஒரு விசை கண்களை மூடி அனுபவத்தில்
ஜெபப்படுவோம்.
எங்களை ஆராய்ந்து பார்க்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள்
மன்றாடுகிறோம்.
உம்முடைய வசனங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய்
மன்றாடுகிறோம்.
இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீ பேச வேண்டும் என்று
மன்றாடுகிறோம்.
கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா.
Schenk uns die Gnade, um deine Auferstehung zu verstehen.
ஆவியானவரே, உம்முடைய வல்லத்திற்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம்.
Wo leite uns, mein Heiliger Geist.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆவே.
Im Namen Jesus Christus, Amen.
So, இந்த 24 அதிகாரத்திலே முதல் வசனத்தில் வாசிக்கும், வாரத்தின் முதன் நாளாகிய அன்று ஸ்திரிகள் கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறையை நோக்கி ஓடி இருக்கிறது நம்ம பார்க்க கூடியதாக இருக்கிறது.
So, in Kapitel, also Kapitel Lukas, Kapitel 24, im ersten Vers können wir lesen, dass wir, dass früh morgens, am ersten Tag der Woche, die zwei Jüngerinnen, die gingen mit wohlriechenden Öle Richtung Grab.
So, ஸ்திரிகள் கந்த வர்க்கத்தோடு கல்லறைக்கு ஓடினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரித்து போன இயேசுவின் சரீரத்துக்கு பரிமள தைலம் போடுவதற்காக, செத்து போன தேவனுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு அவருடைய சரீரத்துக்கு கந்தவர்க்கம் போடும்படியாக கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு ஓடி இருக்கிறார்கள்.
Warum hatten die diese wohlriechenden Öle mitgenommen, damit sie die Leiche von Jesus damit halt applizieren können, damit sie auftragen können, damit die Leiche nicht mehr so so streng riecht, sondern wohl riechend.
So, barittu pone Yesuvin sarirathukku kanda varkathai poduvadharku pona padiyal oru kaaryam thelivagiradhu theriyumo pona andara istrigalude nokkam enna ennam enna Yesu Kristu settu poi sarirathu ulle irukkirathu aagave avarude sarirathukku kanda varkam poduvom aagave appadi odinar.
Warum sind sie gegangen? Weil sie, daraus können wir dann entnehmen, dass sie immer noch dachten, die Leiche von Jesus ist immer noch im Grab, er ist immer noch tot.
ஆண்டவரில் அன்பு கூர்ந்த அந்த ஸ்திரீகளும் கூட ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை.
Selbst diese zwei Jüngerinnen, sie waren mit Jesus unterwegs, aber auch sie haben nicht an seine Auferstehung geglaubt.
ஏன் அதிகம் போவான் ஆண்டவர் இயேசுவோட அப்போஸ்தலர்கள் கூட ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலை நம்பவில்லையே.
Warum brauchen wir so weit zu gehen? Nicht mal die Apostel Jesus, seine Jünger wollten das nicht mal glauben.
So தான் உயிர்த்தெழுந்ததை முதலாவது கண்டு ஸ்திரீகள் போய் அப்போஸ்தலருக்கு சொன்னபோதும் அவர்கள் நம்பவில்லையே.
Und noch nicht mal, die Apostel haben das noch nicht mal geglaubt, als diese zwei Jüngerinnen das gesehen hatten und ihnen das berichtet hatten, dass Jesus auferstanden ist. Nicht mal das wollten sie glauben.
Und
aber als die Apostel Jesus sahen, hat aber Jesus über ihren Unglauben gesprochen.
So, Istrigal, Kalareke, Odrathu, Nokam, Yesuvude, Sarirathukku, Kandavarkam, Poduvadharkaga.
Warum sind die Jüngerinnen Richtung Grab gegangen, damit sie wohlriechende Öle auf die Leiche von Jesus auftragen konnten?
Apostel ellam araiya pooti irukkranga.
So, Apostel haben sich in ein Zimmer verschlossen.
Aanal Istrigalo, Adhigalaye, Iruttode, Elundu, Odi irukkrargal, Kalareke, Sarirathukku, Kandavarkam, Poduvadharkaga.
Aber die zwei Jüngerinnen, sie sind früh morgens aufgestanden und Richtung Grab gelaufen, um die Leiche von Jesus mit wohlriechenden Öle aufzutragen.
So, adanalo ennavo aandavar Yesu uyithilundu mudhalavathu kaanappattathu sthirigalukku da.
Und vielleicht deshalb kann sein, dass Jesus die erste Offenbarung an diese Jüngerin gezeigt hat oder sich denen veröffentlicht hatte.
Adu mathrumilla aandavar Yesu Kristu uyithilundu seidhiyum sthirigal moolamagathaan mudhalavathu anuppapattirundhu namu paakkoodidaga irukku.
Wahrscheinlich deshalb hat Jesus sich den Jüngerinnen zuerst gezeigt und sie damit beauftragt, seine Nachricht weiterzugeben.
அதனால்தானே என்னவோ இன்று வரைக்கும் சாட்சி சொல்ல விட்டாலும் ஸ்திரீகள் தான் வருவாங்க, ஜெபம் பண்ண விட்டாலும் ஸ்திரீகள் தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனைக்கு பார்த்தாலும் அவங்க தான் நம்ம பண்ணாக ஆராதிப்பாங்க. I don't know what is. பட் உயிர்த்தெழுந்த செய்திகளை முதலாவது கொண்டு போனது ஸ்திரீகள் தான். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம்.
Womöglich deshalb kommen auch immer heutzutage Frauen als erstes Zeugnis abzugeben oder zum Beten sind sie immer an vorderster Stelle. Aber so, wir wissen das nicht. Aber jedenfalls, die Jüngerinnen wurden damit beauftragt und Jesus zeigte sich ihnen als erstes.
வெளிப்படுத்துற விஷயத்தை நாம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் சொல்லி.
So, wenn wir die Offenbarung lesen, da sagt Johannes, so, am Tag des Herrn bin ich im Geiste gewesen.
So, முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பத்மதீவிலே இருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்றார்.
So, wir können die Offenbarung lesen, Johannes, der auf der Insel Patmos verbannt worden ist, er sagt gerade, an dem Tag des Herrn bin ich im Geiste gewesen.
So, கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிடப்படுகிற நாள் இது, வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் அவருக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக காணக்கூடியதாக
இருக்கிறது. An diesem Tag wurde Johannes vom Geist Gottes ergriffen und dann wurde die Offenbarung geschrieben.
So, வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்று யோவான் ஆவிக்குள்ளாகி இனிமேல் நடக்க போகிற சம்பவங்களை தீர்க்கமாக ஆண்டவர் அவருக்கு ஒப்புவித்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Tag des Herrn, an dem ersten Tag der Woche wurde Johannes vom Geist Gottes ergriffen und er schreibt alles, was noch in dieser Welt passieren wird, also die ganze Offenbarung.
So, Jesus Christus உயிர்த்தெழுந்தார்.
So, Jesus Christus ist auferstanden.
So, உயிர்த்தெழுந்த Jesus Christus குறித்து நாம் இந்த வேளையில் பார்க்க போகிறோம்.
So, wir wollen jetzt über diesen auferstandenen Jesus gucken.
So, உயிர்த்தெழுந்த Jesus Christus குறித்து ஐந்து காரியங்கள் அல்லது நமக்கு நேர ஆறு காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம்.
So, wir wollen über den auferstandenen Jesus fünf Dinge uns anschauen, beziehungsweise wenn wir Zeit haben, sogar sechs Dinge.
So, முதலாவதாக என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமருக்கு நிருபம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க
பார்ப்போம்.
ரோமர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே.
மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாயிருக்கிறார்.
Durch ihn, Jesus Christus, unseren Herrn, hat Gott mich in seiner Gnade zu Aposteln für alle Völker gemacht, damit sie das Evangelium annehmen und an Jesus glauben und damit auf die Weise seinen Namen geehrt wird.
So, வாசித்த இந்த வசனத்தை கீழ்ப்படி நீங்கள் வடிவாய் பார்த்தால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது நாளே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன்னு சொல்லப்படுகிறது.
Wenn ihr den zweiten Teil dieses Verses liest, da steht, vom Toten bin ich auferstanden und ich wurde bezeugt.
So, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நாளே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
So, weil Jesus auferstanden ist, wurde er halt als Sohn Gottes nochmal kräftig bezeugt.
என்னதான் இயேசு நன்மை செய்தவராக சுட்டித் தெரிந்திருந்தாலும், என்னதான் இயேசு எத்தனையோ பேரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலாக்கினவராக இருந்திருந்தாலும், அவர் செத்து போய் விட்டாரா இருந்தால் அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க முடியாது.
Auch wenn Jesus viele gute Dinge getan hat, auch wenn er viele Leute geheilt hat, wäre er gestorben geblieben, dann wäre er niemals Sohn Gottes gewesen.
இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களிலே குருடுகளுக்கு பார்வை கொடுத்தார், செவிகளை கேட்க வைத்தார், புடவைகளை நடக்க வைத்தார் மட்டுமல்ல, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Kinderzin zu seinen Lebzeiten hat er viele blinde sehend gemacht, viele taube hörend gemacht, viele gelähmte gehend gemacht. Er hat sogar viele vom Tod auferweckt.
So, இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருந்தாலும் கூட அவர் மரித்து போயிருந்தால் நாம் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்க முடியாது.
Wenn Jesus tote Leute zum Leben erweckt hatte, wäre er selber tot geblieben, dann wäre er niemals Sohn Gottes gewesen.
ஆகவே தான் இந்த வசனம் சொல்றது, அவர் உயிர்த்தெழுந்ததனாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக.
Dieser Vers, weil er vom Tod auferstanden ist, wurde hier nochmal kräftig bezeugt, dass er der Sohn Gottes ist.
So, யோவான் 11 அதிகாரம் 25 வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் வாழ்வான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான் என்றார் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா.
Dachte Jesus in Johannes Folgendes, ich bin die Auferstehung und ich bin das Leben. Wer an mich glaubt, er wird leben, auch wenn er stirbt.
So, நான்தான் ஜீவன், நான்தான் உயிர்த்தெழுதல், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான் என்றார் இயேசு.
Ich bin das Leben, ich bin die Auferstehung. Wer an mich glaubt, er wird leben, auch wenn er stirbt, sagte Jesus.
யோசித்து பார்க்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய மேதைகள், மேதாவிகள், தத்துவ ஞானிகள் எல்லாம் பிறந்து எத்தனையோ பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், அறிவு சார்ந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்ன இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எவரும் உலகத்துல சொன்னதாக நான் படித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை.
Gab auf der Skript auf dieser Welt so viele gebildete Leute, schlaue Menschen, weise Menschen, die haben sehr vieles gesagt, aber keiner von denen war so wie Jesus in der Lage, solch ein Wort zu platzieren.
So, இந்த உலகத்தில் புகழ்பெற்ற கிரேக்க தத்துவ ஞானிகளாகிய சோக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்ற பெரிய தத்துவ ஞானிகள் கூட பெரிய தத்துவங்களை சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாரும் மரித்து கல்லறை கிடக்கிறாங்க. ஆனால் உலகத்துல ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்தபடியே இருக்கிறது, அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை
உண்டாகட்டும். Poeten und haben sehr viel nachgedacht über das weite Fern. Aber so, keiner von ihnen war in der Lage, so wie Jesus, solche Worte in die Welt zu geben.
An der Kallereile ippodum eludapattirukirathu, avar inge illai endru solli.
So am Grab von Jesus steht heute noch geschrieben, er ist nicht da.
He is not here. அவர் இங்க இல்ல. இந்த செய்தியைத்தான் தேவ தூதர்கள் ஸ்திரீகளுக்கும் சொன்னார்கள். பாருங்க,
genau das sagt die Engel den Jüngeren von Jesus.
நீங்க மரித்து போன இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்திருக்கீங்க, ஆனா அவர் உயிரோடு எழுந்து விட்டார். Hallelujah.
Die Engel sagte zu den Jüngeren, ihr sucht den Toten, aber er ist nicht mehr tot, er ist lebendig, er ist auferstanden.
ஆகவே ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தபடியால், மரணத்தவென்று உயிரோடு எழுந்தபடியால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாம
Weil Jesus halt vom Tod wieder auferstanden ist, wurde er hier nochmal kräftig bewiesen und bezeugt, dass er Sohn Gottes ist. Deswegen sage ich euch, Lieben, die Auferstehung Jesus Christus ist das Fundament des Christentums.
இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு அப்பாலே இந்த தேசத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று முழங்கினார். பாருங்க,
einer der ersten Präsidenten sagte mal, es gibt nichts über die Auferstehung von Jesus, darüber hinaus gibt es nichts,
இங்கிலாந்து தேசத்தில் கோல்டன் இயர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆட்சியை நடத்தின விக்டோரியா மகாராணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம். என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு உங்களுடைய காலத்தில் திரும்பி வந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்களா.
Der Königin Victoria hat man mal eine Frage gestellt, was würden Sie machen, wenn Jesus zu ihrer Zeit jetzt zurückkommen würde?
So இங்கிலாந்தின் பொற்காலம் என்று அவருடைய ஆட்சியை இன்றைக்கும் வர்ணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மகாராணியை பார்த்து கேட்டார்கள், உம்முடைய காலத்தில் இயேசு திரும்ப வந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு.
So sie war eine sehr namhafte Person und diese Person hat man gefragt, was würden Sie machen, wenn Jesus zu ihrer Zeit zurückkehren würde?
So அந்த மகாராணி அம்மையார் என்ன சொன்னா தெரியுமா? இயேசுவின் காலத்தில் திரும்பி வந்தால் என் தலையில இருக்கிற இன்றைக்கு அம்மா அந்த மகாராணியிடம் முடிதான் இன்றைக்கு இருக்க கோயில் வச்சிருக்காங்க, அந்த முடிய மாத்திரம் முடித்தான் நான் இலங்கையில ஏராளம் சூசது கூட்டங்களை மாத்திரம் நடத்தி முடிச்ச தோத்தர் அவங்க சொன்னாங்களா, என்னுடைய காலத்தில் இயேசு வந்தா என் தலையில இருக்கிற கீழத்தை கிண்ணத்தை எடுத்து கீழே வச்சுட்டு தாழ விழுந்து அவரை பரிந்து
கொள்வேன்னு
சொன்னார். நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோம். நாம் மரித்து போன இறைவனை அல்ல, மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை
ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவரை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியால், தேவனுடைய குமாரனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியால், விசுவாசியாதபடியால், அங்கீகரியாதபடியால் தான் அவரை பிடிச்சு சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் பாருங்க.
So weil das Volk ihn nicht als Sohn Gottes als den Retter nicht angenommen hatte, musste ans Kreuz.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு, அவர்களால புறக்கணிக்கப்பட்ட இயேசு இன்றைக்கு நம் எல்லாருக்கும் ரட்சகராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நமக்கு மாத்திரமல்ல உலக ரட்சகராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
Weil gerade das Volk Jesus halt abgestoßen hat, verstoßen hatte, haben wir die Rettung heute bekommen.
உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார்.
Weil er auferstanden ist von den Toten, wird er als Sohn Gottes hier nochmal kräftig bezeugt.
So, number two, இரண்டாவது காரியம் நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம். சீக்கிரம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கப் போமே.
1 கொரிந்தியர் கேபிடல் 15 வெர்ஸ் 14.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா.
17 16 படிங்க. 16.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை.
Und wenn Christus nicht auferstanden ist, ist es sinnvoll, dass wir das Evangelium verkünden und sinnlos, dass ihr daran glaubt. Um es noch einmal zu sagen, wenn die Toten nicht auferstehen, ist auch Christus nicht auferstanden.
So. முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்தனாலே தேவனுடைய குமார் சொல்லி நிரூபிக்கப்பட்டது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நமக்கும் உயிர்த்தெழுதலை இல்லை என்று வேதம் தெளிவாய்
சொல்கிறது. Gibt es keine Auferstehung.
So, 16வது வசனத்தின்படி நாம் பார்க்க போனால், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும், விருதாவாக இருக்கும் என்று வேதம் சொல்றது.
Da steht auch, wäre Christus nicht vom Tod auferstanden, dann wäre unser Glaube vergeblich.
நல்லா கவனிங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும், விருதாவாக இருக்கும் என்று
எழுதப்பட்டிருக்கிறது. Nochmal, wäre Christus nicht auferstanden, dann wäre unser Glaube heute vergeblich.
So, ஆகவே நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறோம். நம்புகிறோம்.
Daher wir glauben an den auferstandenen Jesus.
ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்து போயிருந்தா நம்மளுடைய விசுவாசம் கெட்டு போயிருக்கும் பாருங்க.
Wäre Jesus tot geblieben, dann wäre unser Glaube nicht fest.
So இயேசு கிறிஸ்து மரித்து போயிருந்தா நாம் அவரை இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது பாருங்க.
Wäre Jesus tot geblieben, dann könnten wir nicht ihn als Gott annehmen.
பட் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார்.
Aber der Herr soll gelobt werden, er ist am dritten Tag auferstanden, so wie er es vorausgesagt hatte.
Sarala Gaudinge, Gaudinge. Jesus Christus marnattu vendru uyirodu ilundapadiyal Christukkulla marikkira ovvoruvarum marnattu vendru uyirodu ilundirpaar. Hallelujah, hallelujah, hallelujah. So this is our hope. It is an eternal hope in our life as given by Christ. Praise God. கிறிஸ்து இயேசு மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருக்கிறபடியால் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற ஒவ்வொருவரும் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்பார்கள்.
Halleluja. Weil Christus auferstanden ist, werden auch diejenigen, die in Christus sterben, auch wieder auferstehen.
படித்தவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை, பணக்காரர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை, புத்திஜீவிகளுக்கும் இந்த நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் மரித்த பிற்பாடு எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன எடுக்குமோ சொல்லி தெரியாமல் இருக்காங்க. ஆனா நமக்கோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை தந்திருக்கிறாரு. மரித்தாலும் நாம் என்றென்றைக்கும் வாழ்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு தந்திருக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
Viele gebildete haben nicht dieses Verständnis oder viele reiche oder viele kluge Menschen auf dieser Welt haben nicht dieses Verständnis. Aber wir glauben an den Jesus und er ist auferstanden und er wird auch dafür sorgen, dass wir auferstehen.
வெளிப்படுத்த விஷயத்தை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க.
Denn in Offenbarung können wir lesen, da steht geschrieben, dass diejenigen, die in Christus sterben, die sind selig, die werden selig.
இந்த கவுனிங்க. பிறந்த எல்லாருக்குமே மரணம் இருக்கிறது நிச்சயம் பாருங்க.
So wartet eines jeder, der geboren wird, der hat auch eines Tages einen Tod.
ஆரம்பம் என்று இருக்குமாக இருந்தால் முடிவு என்பது நிச்சயமாக இருந்தே ஆக
வேண்டும்.
சொல்றது கொஞ்சம் யோசிங்க. ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக முடிவு என்று ஒன்று இருந்தே ஆக
வேண்டும்.
See, இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவும் இருக்கிறது.
So seht, die Welt hat einen Anfang und die Welt hat auch ein Ende.
இந்த உலகத்தின் ஆரம்பம், உலகம் எப்படி ஆரம்பமானது உண்டானது என்றும் வேதம் சொல்றது, இந்த உலகம் எப்படி முடிய போகிறது என்றும் இந்த வேதம் தெளிவாக சொல்றது.
Wie gesagt, wie diese Welt entstanden ist und die Bibel sagt auch, wie diese Welt zu Ende gehen wird.
ஒவ்வொரு பறவைகள், ஒவ்வொரு மிருகங்கள், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஆரம்பம் உண்டு, அவைகளுக்கு ஒரு முடிவும் உண்டு.
So jedes Tier hat einen Anfang und ein Ende.
சோ அது போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆரம்பம் உண்டு, முடிவும் இருக்குது பாருங்க.
Genauso hat jeder Mensch einen Anfang und ein Ende.
ஆகவே தான் நான் சொல்றது, மனுஷன் தன் மரணத்தை குறித்து சிந்திக்கவன யோசிக்கணும் பாருங்க.
Jeder Mensch sollte über sein Ende mal nachdenken.
சோ மனுஷனுக்கு மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னு குறித்து ஒரு அறிவு, புத்தி, தெளிவு இருந்தே ஆகணும் பாருங்க.
Ein Mensch der sollte Klarheit haben, was mit ihm verfahren wird, wenn er tot ist.
சோ அறிவு பெற்ற மனுஷன் ஆடு மாடுகள் போல மரித்து போயிடக்கூடாது, மிருகங்கள் போல வாழ்ந்திடக்கூடாது பாருங்க. So ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் முடிவில்லாத வாழ்வு உண்டு உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது.
Die Bibel sagt uns klar, dass jeder Mensch, der an Jesus Christus glaubt, er hat ein ewiges Leben nach dem Tod.
என்ன கருமானவர்களே, நான் ஒரு காரியத்தை இந்த உயிர்த்த நாள் காரியத்தை நான் சொல்லட்டும். இதை கவனிங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, நாம மரணத்துக்கு பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தில் ஆவியாக இருப்போம் சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க.
So einige Menschen glauben, dass wir nachdem wir gestorben sind, dass wir als Geister hier rumschwirren.
Na sollte நன்றாய் கவனிங்க. தேவோட பிள்ளைகளாகிய நமக்கு தேவ ஆவியானவர் சத்தியத்தை தெளிவாக இந்த நாளில் பதிப்பார். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கிறது என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு தெளிவாக திட்டமாக சொல்லி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு.
So seid aufmerksam, denn Jesus Christus hat uns klar gesagt, was mit einem Menschen passiert wird nach dem Tod.
நன்றாய் கவனிங்க. மரணத்துக்கு பிற்பாடு தேவோட பிள்ளைகளாகிய நாம் அவர் இருக்கிற வண்ணமாக நாம இருப்போம் என்று வேதம் சொல்கிறது.
Nach dem Tod wir die zu Jesus gehören, wir werden genauso sein wie Jesus.
கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் மரணத்துக்கு பிற்பாடு கிறிஸ்துவை போல அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருப்போம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது.
Jeder der in Christus stirbt nach seinem Tod, wenn er aufersteht, dann wird er genauso wie Jesus sein.
இன்னொரு கட்டத்தில் இயேசு சொல்லும் பொழுது பரலோகத்தில் நாம் எல்லோரும் தேவ தூதர்களை போல இருப்போம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
An anderer Stelle sagt Jesus im Himmel werden wir wie die Engel sein.
So ஆகவே நாம் ஆவியாக அல்ல, நாம் எல்லாருக்கும் ஒரு சரீரம், கிறிஸ்துவை போல ஒரு சரீரம் ஆவியானவரின் மறுமையிலே நமக்கு கொடுக்கப்படும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
So wir werden nicht als Geister rumspucken, sondern wir kriegen einen Körper im Jenseits, im Himmel.
இதை குறித்து வெளிப்படையாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் சரீரத்திலே அவர் தோன்றியிருக்கிறது நம்ம பார்க்க முடியதாக இருக்கிறது.
Wenn ich nochmal öffentlich sagen darf, Jesus nach seinem Tod, er ist sogar als Körper, der hatte einen Körper, als er sich den Jüngern offenbarte.
எனக்கு இருக்க இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசகோட சேர்ந்து புசித்திருக்கிறாரு. கடற்கரையில கறி நெருப்பு போட்டு மீன் போட்டு சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. Can you imagine that?
So noch ein erstaunlicher war unser Jesus, der auferstanden ist mit seinem Körper. Er hat sogar mit den Jüngern zusammen gegessen. Er hat sogar am Ufer Fische gegrillt für die Jünger.
ஆகவே மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு சரீரம் உண்டு என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Sage ich euch nach der Wahrheit, nach dem Tod werden wir einen neuen Körper haben.
இன்னும் இதை தெளிவாக நாம பார்க்க வேண்டுமாக இருந்தால் லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் ஐசூரியவர் லாசர் பூமியிலே ஆண்டவர் இயேசு இதை தெளிவாக சொல்றது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
An anderer Stelle das Gleichnis mit dem reichen Lazarus und dem armen reichen Mann.
So ஐசூரியவர் மரித்து பாதாளத்தில் விடப்பட்டா.
So der reiche Mann, der starb und wurde in die Hölle.
So Lazarus மரித்து தேவ ஆபிரகாமோட மடியிலே விடப்பட்டார்.
Und Lazarus der arme, der wurde getragen von den Engeln auf den Schoß von Abraham.
நன்றாய் கவனிங்க, ரெண்டு பேருக்கும் சரியான வித்தியாசம். ஒருத்தன் இனியிலின்ற பரமேல, மற்றவன் இனியிலின்ற ஒரு பெரிய பணக்காரர்.
So zwischen den beiden gibt es einen großen Unterschied. Der eine war ein sehr reicher Mann, der andere war ein sehr armer Mann.
ஆனா இதுல நாம் காண வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பணக்காரனும் ஒரு நாள் செத்து போனா, ஏழையும் ஒரு நாள் செத்து போனா.
So eine wichtige Wahrheit, die wir daraus entnehmen können, ist, der Reiche starb und auch der Arme starb. Das heißt, beiden müssen irgendwann mal den Tod konfrontieren.
ஆகவேதான் நான் சில இலங்கை நடக்கிற சுவிசேஷ கூட்டங்களில் நான் சேலஞ்ச் பண்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உனக்கு மரணமே இல்லாட்டா நான் சொல்றேன் இயேசுவை விட்டுருவேன்.
So mit einer Sache fordere ich immer die Leute da ein bisschen heraus, wenn ich immer Dienste mache in Sri Lanka. Ich sage den Leuten immer, wenn du niemals sterben wirst, dann kannst du Jesus vergessen.
So marikkum bodhu nama enge oduvom edai theduvom marikkum bodhu nammude nambike enna idai kurithu puttigal oru manushan yosikkirathu sariyaga irukkume.
So jeder Mensch sollte sich im Klaren sein, was passiert mit mir, wenn ich sterbe, was passiert danach, was geht dann vor sich.
So Aishurban marithu paadalathula vidappatta Lazarus Abrahamude madiyile kondu poi devadoodugalaal vidappatta.
Lazarus wurde getragen auf den Schoß von Abraham, der reiche Mann, so, er wurde in die Hölle gesendet.
See, after the death, மரணத்துக்கு பிற்பாடு நடந்த சம்பவம் அது. இயேசு கதை சொல்ல மாட்டாரு. சத்தியம் என்னவென்றால், மரித்த பிற்பாடு ரெண்டு பேரும் ஒருத்தன் பாதாளத்தில் இருக்கிறான், மற்றவன் பரதேசத்தில் இருக்கிறான். பாருங்க.
So Jesus erzählt keine irgendwie Unwahrheiten oder Geschichten. Er sagt die Wahrheit und sagt, nach dem Tod, der reiche Mann kommt in die Hölle, der arme Mann, der wurde getragen auf den Schoß von Abraham.
So Abraham der Madile Lazarus irundirukku, adavadhu viswasigalin thagappanudaiya madile thavalugira bhagyam avanukku kedaichirukku. Paarkala
thotra, hallelujah. Er hatte diese Gabe oder diese Situation bekommen, auf dem Schoß von Abraham liegen zu können.
Adhu yen theriyuma, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிதம். அவருடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. அவனுக்கு வேலையும் இல்லை, வீடும் இல்லை, குடும்பமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் அந்த டைனிங் டேபிள் கீழே கிடந்து அந்த மேசிலிருந்து விழுகிற துண்டு துணிக்கு சாப்பிட, இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்திருக்கு.
பாருங்க, er war ein sehr zu bemitleidender Mensch. Er hatte nichts im Leben, er hatte gar nichts, kein Job, kein Geld, kein Zuhause, ein Obdachloser, einfach nichts, was ein normaler Mensch vielleicht haben würde.
இன்னும் சொல்றது வேதம், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு எழுதப்பட்டது.
Genauer zu sein, Hunde haben seine Geschwüre am Körper oder seine Wunden geleckt.
சொல்ல போனால் நாய்களோடு நாயாக அந்த டைனிங் டேபிள்ல கிடக்குறான். ஒரு நேர சாப்பாட்டுக்கு பாருங்க.
Anders ausgedrückt könnte man sagen, er lebte wie einer von den Hunden, wartete immer bis vom Tisch irgendein Krümel runterfiel, damit er das essen konnte.
ஒரு நேர சாப்பாடு கூட இல்ல, நாய்கள் வந்து பருக்களை நக்கிற அளவுக்கு வக்கில்லாமல் வாழ்ந்து மரிச்சா. ஆனா ஒண்ணு தெரியுமா, நாய்கள் வந்து பருக்களை நக்கினாலும் அன்றாட சாப்பாட்டுக்கு வக்கில்லாமல் அவன் கிடந்திருந்தாலும் தன் விசுவாசத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Er lebte wie einer von den Hunden, wie einer, auch wenn die Hunde seine Geschwür am Körper lecken und der nichts hatte, aber er ist niemals von seinem Glauben abgewichen. Er hat immer an den Herrn geglaubt und wurde am Ende den Schoß von Abraham getragen.
இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்தாலும், ஒருவராலும் கண்டுகொள்ளப்படாத மனுஷனாக கிடந்திருந்தாலும், அவன் தன் விசுவாசத்தை காத்துக் கொண்டான். ஆகவேதான் அவன் மறித்த போது விசுவாசிகளுடைய தகப்பனுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.
Sein Zustand war so bedürftig, er hatte gar nichts, aber auch nicht, keiner hatte ihn anerkannt, aber trotzdem, er ist von seinem Glauben niemals abgewichen.
இன்றைக்கு ஒருவேளை நாம் பல நெருக்கடிகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், கண்ணீர்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று எனக்கு நிச்சயமாக தெரியும், அந்த ஏழை லாசருடைய நிலைமைக்கு நாம் ஒருவருமே இல்லை. அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
Wir mögen vielleicht in unserem Leben vielleicht viele Tränen vergießen oder viele Probleme haben, aber eins weiß ich ganz sicher, wir haben nicht das Leben von Lazarus.
லாசருவை கேட்டாவது, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி, நான் உண்மையே நம்புவேன், எனக்கு நீர் போதுபடி சொல்லுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
Lazarus fragen würde, würde er sagen, egal was passiert Herr, ich danke dir, egal was kommt, ich danke dir, ich glaube nur an dich.
So மரித்தவன் இப்பொழுது ஆபிரகாமுடைய மடியிலே விடப்படுகிறார்.
So nach dem Tod wurde Lazarus auf den Schoß von Abraham getragen.
இப்ப அவருடைய சகத்துல பருக்கள் இல்ல பாருங்க.
So jetzt hat er an seinem neuen Körper keine Geschwüre.
இப்ப அவருக்கு பசி இல்ல பாருங்க.
Jetzt hat er keinen Hunger.
இப்ப அவருக்கு வேதனை இல்ல பாருங்க. இப்ப அவனுக்கு பயம் துன்பம் இல்ல பாருங்க. ஆபிரகாமுடைய மடியில
விடப்படுகிறார்.
பாதாளத்திலே ஐஸ்வர்யா கிடந்து வேதனைப்படுகிறான் வேதம்
சொல்லுகிறது. நான்
கேட்க, ஆவி எப்படி வேதனைப்பட முடியும்? பாதாளத்திலே அழிகிற நக்கி அக்னிலே கிடந்து, இந்த அக்னிலே கிடந்து நான் வேதனைப்படுகிறேன்
என்று சொல்லுகிறான்.
சோ எப்பொழுது மரணத்துக்கு பிற்பாடு, மறித்த பிற்பாடு அவன் பாதாளத்திலே கிடந்து வேதனைப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொல்றாரு, வேதத்திலே இயேசு சொல்றாரு.
Wann sagt er nach dem Tod? Jesus sagt nach seinem Tod er leidet in der Hölle Qualen.
So ஆகவே எரிகிற அக்னியில கிடந்து அவன் வேதனைப்படும் பொழுது, அந்த வேதனை நிமித்தம் அவன் ஆபிரகாமை கூப்பிடி சொல்றான், லாசரு அனுப்பும், அவன் தன் விரல தண்ணீரை தோச்சி என் நாவில தொடும்படி தயவு செய்து அவனை அனுப்பும் என்று
கேட்கிறான். Leidet so viel Qual in diesem brennenden Feuer da unten und daraufhin sieht er Abraham und fragt und bittet ihn darum, dass Lazarus vielleicht die Spitze seines Fingers in Wasser taucht und seinen Mund damit berührt.
நான் சொல்றதை கேளுங்க, நான் உங்களுக்கு பயன்படுத்த சொல்லல, பட் சத்தியத்தை நாம அறிந்து கொள்வதுக்காக சொல்றேன். இது எப்பெல்லாம் நடக்குது? மரணத்துக்கு பிற்பாடு அவன் பாதாளத்தில் கிடந்து வேதனைப்படும் ஒரு காரியங்களை குறித்து இயேசு சொல்கிறாரு. பாருங்க,
ich möchte euch keine Angst machen, aber ich möchte, dass ihr euch über die Wahrheit Gedanken macht, was mit uns passieren wird nach dem Tod. Das sagt Jesus hier.
இப்ப கவனிங்க, பாதாளத்தில் கிடக்கிற ஐஸ்வர்யா ஆபிரகாமுடைய மடியில இருக்கிற லாசருவை பார்க்கிறான். பாருங்க,
so jetzt achtet genau drauf, der reiche Mann, der in der Hölle Qualen leidet, sieht mit seinen Augen Lazarus, der auf dem Schoß von Abraham liegt.
நன்றாய் கவனிங்க, பரதேசில இருக்கிற ஆபிரகாமை இனம் கண்டுகொள்ற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்திருக்கு. சோ ஆபிரகாமை இனம் கண்டு கொண்டிருக்கிறான், மட்டுமில்ல லாசருவையும் இனம் கண்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க கூடியதாக
இருக்கிறது. Er hatte zumindest so viel Verstand oder so viel Wissen immer noch, dass er Abraham sofort erkannte und auch Lazarus sofort erkannte.
So let's say one thing. Listen to me. தேவோட ராஜ்யத்துல பரலோகத்துல நீங்க இன்னார் இன்னார் என்று மற்றவர்களை அடையாளம் காண முடியும்.
So hört mir genau zu. Im Himmel ihr werdet in der Lage sein, jede Person wieder zu erkennen.
So தேவனுடைய ராஜ்யத்துல தேவோட பிள்ளைகள் நாம் இன்னார் இன்னார் என்று மற்றவர்களை அடையாளம் காண முடியும்.
Nach dem Tod, wenn wir im Himmel sind, dann sind wir in der Lage, jede Person zu identifizieren.
மலையிலே மறுரூப காட்சியிலே எலியாவும் மோசேயும் இயேசுவுக்கு தரிசனமாகிறார்கள்.
So auf diesem Ölberg, wo Jesus war und betete, da ist eine Erscheinung von Elia auf der einen Seite und Moses auf der rechten Seite.
மலையில மறுரூபத்தில் வெளிப்பட்ட மோசேயும் எலியாவையும் பேதுரு இனம் கண்டிருக்கிறான். பாருங்க,
Petrus aber, der die Erscheinung sah, dass Moses und Elia da waren, neben Jesus, der erkannte sie sofort als Elia und Moses.
So, மறுரூப மலையிலே மோசேயும் எலியாவும் மகிமை சரீரத்தில் வந்திருக்கிறார்கள்.
So, auf diesem Berg tauchten Elia und Moses in ihrer herrlichen Körper.
அந்த நிமிஷத்துல மாத்திரம், அந்த இன்சிடென்ட்ல மாத்திரம் இயேசுவும் மறுரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது.
Und genau in diesem Moment wurde auch Jesus komplett verherrlicht. Er hatte eine Verklärung.
So, மகிமையிலே மறுரூபத்தில் வந்த மோசேயும் எலியாவையும் இயேசு மறுரூபமாகி அவர்களை தரிசித்து பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
Da war eine Verklärung von Jesus. Er wurde komplett anders verherrlicht, ein anderes Lichtbild kam von Jesus und er hat mit Elia und Moses gesprochen.
So மறுரூபத்தில மகிமை சரத்தில அவர்கள் தோன்றியிருந்தாலும் மலையில தோன்றியிருந்தாலும் பேதுரு அவர்களை இன்னார் இன்னார் என்று இதயம் கண்டுகொண்டு அடையாளம் கண்டோம் பாருங்க.
Auch wenn Elia und Moses in ihrer verklärten einen himmlischen Körper dort auftauchten, konnte Petrus oder beziehungsweise er war in der Lage, sie sofort als Moses und Elia zu identifizieren.
So நான் உங்களுக்கு சத்தியத்தை பண்ணி சொல்றேன். பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இன்னார் இன்னார் என்று மற்றவர்களை அடையாளம் காண
முடியும். Im Himmel werdet ihr in der Lage sein, jede Person zu identifizieren.
So ஆபிரகாமுடைய மடியில இருந்த லாசருவை இனம் கண்டு கொண்டான். பாதாளத்தில் கிடக்கிற ஐசூரியவன் பாருங்க.
So der reiche Mann in der Hölle, er konnte Lazarus identifizieren, der auf dem Schoß von Abraham lag.
So der போறவங்க சீக்கிரம் போற நன்றா கவனிங்க. இன்னார் இன்னார் என்று அவன் இனம் கண்டு கொண்டிருக்கிறான். மாத்திரமில்ல ஆபிரகாம் என்று கூப்பிட்டு அவன் பேசியிருக்கிறான். மட்டுமில்ல அவன் கண்களால பார்த்திருக்கிறான், வேதனை அனுபவித்திருக்கிறான். சோ உணர்ந்திருக்கிறான், அறிந்திருக்கிறான், பார்த்திருக்கிறான், பேசியிருக்கிறான். இத்தனைக்கும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் அவனுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு சரீரம் இருந்திருக்கு பாருங்க.
So dieser reiche Mann, er hat mit der erkannte den Lazarus und nicht nur das, er hat auch Abraham erkannt und nicht nur das, er hat auch die beiden gesehen, er hat auch mit diesen beiden gesprochen und er hat Qualen geleidet. Daraus können wir nehmen, er hatte einen Körper, dieser Körper hat die Sinne eines Menschen gehabt oder der konnte auf jeden Fall fühlen, sehen und hören und sprechen.
Kaudige. இதுல இருக்க இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரீரம் இருக்குது, அதே போல பாதாளத்தில் நரகத்தில் இருக்க போறவங்களுக்கும் சரீரம் இருக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன்.
Auch die Kinder Gottes, die im Himmel leben werden, die haben einen neuen Körper, aber auch diejenigen, die in der Hölle landen werden, die werden auch einen Körper besitzen.
அப்படி அவர்கள் சரீரம் இருக்கிறபடியால் அந்த சரீரத்திலே அந்த வேதனை அனுபவிக்கிறார்கள் பாருங்க.
Nur weil sie diesen Körper haben, können sie so viel Schmerzen leiden in der Hölle.
அங்க அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார்.
In der Hölle gibt es noch Heulen und Zähneknirschen, sagt Jesus.
அது மட்டும் இல்ல, அங்கே அவர்கள் புழு சாகாமல் இருக்கும் என்று இயேசு
சொல்லியிருக்கிறார்.
அங்கே அவர்கள் புழு சாகாது என்று எதை சொல்லி சொல்றாரு? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் சாகாது, அழியாது. ஆகவே அங்கே அவர்கள் புழு சாகாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கார். சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன்.
Dieser Körper, der in dieser Hölle leidet, der wird niemals vergehen. Das ist beständig. Und deswegen sagt Jesus auch, nicht mal die Maden werden sterben.
ஆகவே சத்தியத்தின்படியான உங்களை சொல்கிறேன், மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனுஷனுக்கு வாழ்வு உண்டு என்று சத்தியத்தின்படி சொல்றேன்.
Sage ich euch, nach dem Tod auf der Erde hat ein Mensch auf jeden Fall ein weiteres Leben.
So கிறிஸ்துவுக்குள்ள வருகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் பரலோகத்திலும், கிறிஸ்துவை நிராகரித்து இஷ்டம் போல வாழ்றவர்கள் நரகத்திலும் இருப்பார்கள் என்று வேதத்தின்படி சத்தியத்தின்படி சொல்றேன். உங்களுக்கு
Leben nach dem Tod werden die einen, die Jesus als ihren Retter angenommen haben, im Himmel sein und die anderen, die Jesus abgelehnt haben, werden in der Hölle sein.
So கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் நாமும் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று வேதம் நமக்கு தெளிவாய்
சொல்கிறார்.
ஒரே ஒரு நம்பிக்கை நீதான் சொல்லி ஏன் தெரியுமா? நான் மறித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் ஒரு நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இல்லாமல் இருக்காலும் அதை புரிஞ்சு வேதனைப்படாத, கவலைப்படாத. ஆனால் நீ கண்ணை மூடினார், நீ எங்கே போவாய் என்கிற அந்த நம்பிக்கை குறித்து நீ கவனமாக இருக்கணும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன்.
Ich sage immer häufig, egal Herr, was mir auch passiert, ich glaube nur an dich. Aber auch euch sage ich, auch wenn du kein Geld hast oder irgendein Problem hast, glaub an Jesus, denn denke daran, nach dem Tod, wo wirst du dann sein? Mach dir lieber Gedanken darum, was nach dem Tod mit dir passiert.
So, Vedam solradhu kaanirubigal ellam anithiyam kaanadavigalo nithiyam endru solli.
So, die Bibel sagt, das was wir nicht sehen, das ist beständig für die Ewigkeit, aber das was wir sehen, das ist vergänglich.
Appinda artham enna? Indraki naam kannale kaanugira anaithum ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும், அழிந்து போகும்.
Was bedeutet das? Alles, was wir mit den Augen, mit dem körperlichen Augen wahrnehmen können, sehen können, das wird eines Tages vergehen. Das wird nicht mehr da sein.
So, vanangal madamadandu alindu bhoomi urugi pom endu vedam solugirathu.
So, die Himmel werden eines Tages vergehen und die Berge werden eines Tages schmelzen.
So, saabathukku utpattirukka aadam moolamaga saabathukku utpattirukka indha bhoomi oru naalaiki devanaala alikkappattu pogum endu vedam solugirathu.
Aufgrund von Adam, aufgrund seiner Taten verfluchte Erde wird eines Tages vollständig vergehen, sagt die Bibel.
So, in der Wahnheit, பூமியை உண்டாக்கின தேவாதி தேவன் மாத்திரம் தான் இந்த பூமியை இல்லாமல் செய்ய முடியும் பாருங்க.
Nur der Herr, der Jesus Christus, der diese Erde erschaffen hat, nur er kann das vollbringen.
So விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்து நீக்குளிய குண்டு ஹைட்ரேன் குண்டுன்னு சொல்லி உலகத்தை இன்றைக்கு வல்லரசுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது பாருங்க.
Die Wissenschaft, die Technik ist heutzutage so weit fortgeschritten, oder die Waffennationen, die haben nukleare Bomben erschaffen, um Welten und Nationen zu vernichten.
நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, எத்தனை நீக்குளிய வெப்பன்ஸ் வந்தாலும் எத்தனை அணுகுண்டுகள் வந்தாலும் எத்தனை ஹைட்ரேன் குண்டுகள் வந்தாலும் நான் சொல்றேன் கேளுங்க, உலகத்தை அழிக்கவே முடியாது, இல்லாமல் செய்யவே முடியாது. உலகத்தில் இருக்கிற காணப்படவுகளை அழிக்கலாம், வீடுகள் கட்டிடங்கள் காரியங்களை அழிக்கலாம், மனுஷரை கொள்ளலாம், ஆனா உலகத்தை எவராலும் அழிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அதை உண்டாக்கின இறைவன் ஆண்டவர் மாத்திரம் தான் அழிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.
Die Wissenschaft oder die Nationen, die können vielleicht verschiedene Bomben entwickeln, um Nationen, um Länder zu vernichten, aber die Erde an sich, die kann niemals ein Mensch vollständig vernichten, denn das kann nur der Herr, der es erschaffen hat.
So, nandai gavuninge, marnathukku pitpaadu kristuvai nirakarithu paapathil vaalravargal அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தில் காலாகாலமாக யுகம் யுகமாக அன்எண்டிங் முடிவில்லாமல் இதை நினைத்தன் எனக்கு முடிவில்லாமல் நரகத்தில் கிடந்து அவர்கள் காலாகாலமாக வேதனைப்பட்டுட்டே இருக்கணும்.
So diejenigen, die in Sünde leben und Jesus in ihrem Leben abgelehnt haben, nach ihrem Tod werden sie in einem ewigen Leben in der Hölle Leiden, Qualen erleiden müssen.
தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி யுகா யுகமாக முடிவில்லாமல் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து தேவனோடு வாழ போடுறார்களோ, மறுபக்கத்தில் கிறிஸ்துவ நிராகரித்து இஷ்டம் போல வாழ்றவன் நரகத்திலிருந்து கலாகாலமாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரத்தில் வேதனை அனுபவிச்சு கொண்டே இருக்கணும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன்.
So wie die Kinder Gottes auf der einen Seite die Gottes Präsenz, seinen Thron immer sehen werden für die Ewigkeit und mit ihm leben werden, werden auf der anderen Seite Menschen, die Gott abgelehnt haben in ihrem Leben, in der Hölle ein ewiges Leben mit Qualen verbringen.
So, நம்ம எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது நிச்சயம் பாருங்க.
So jeder von uns muss einmal den Tod ins Auge sehen.
மனுஷன் ஒருதர மரிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு ஏற்கனவே எழுதப்பட்டாயிருது பாருங்க.
So dass der Mensch eines Tages sterben wird und zur Rechenschaft gezogen wird, ist bereits vorgeschrieben bzw. von Gott so gewollt.
எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது மெய்தான்.
So jeder Mensch hat einen Tod.
அரடா கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும் பாருங்க.
Aber wir müssen in Christus sterben.
நாம நம்பிக்கையோட மரிக்கணும் பாருங்க.
Wir müssen mit Hoffnung sterben.
நான் கண்ணை மூடினா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் பாருங்க.
Wir müssen mit der Hoffnung sterben, dass wenn ich sterbe, im Reich Gottes landen werde.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளை கொண்டாடுற நாளிலே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கணும். எனக்காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கண்ணு மூடினால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? அதை தயவுசெய்து சீர்திருத்தி பாருங்க. கர்த்தருடைய நாமத்தில் தாழ்மையோடு அன்போடு
கேட்டுக்கொள்கிறேன். Möchte ich euch eine Frage stellen, und zwar denkt, beantwortet mir die Frage oder beantwortet euch selber. Wenn du eines Tages sterben wirst, hast du die Hoffnung, dass du nach dem Tod im Reich Gottes sein wirst?
கிறிஸ்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறதுக்கு தேவ ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
So der Heilige Geist wurde uns als Stempel aufgesetzt oder in unserem Leben gegeben worden, damit wir die Kinder als Zeichen dafür, dass wir die Kinder Gottes sind.
நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்க தேவ ஆவியானவர் நாம தேவனுடைய பிள்ளை என்று நமக்குள்ளே நம்முடைய ஆவியில சாட்சி சொல்றார் என்று வேதம் சொல்றது.
So der Heilige Geist wurde als Stempel in unserem Leben, als einen richtigen Stempel, als Identifizierung in unserem Leben gegeben, als Beweis dafür, dass wir die Kinder Gottes sind.
பிள்ளையாகவே மறிப்பேனாக இருந்தால் பிதாவின் சமூகத்தை நிச்சயமாக தரிசிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
Wenn ich Gottes sterben würde, dann bin ich mir 100% sicher, dass ich im Reich Gottes sein werde.
ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிற நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.
Weil Christus auferstanden ist, werden auch wir, die in Christus sterben, eines Tages dann aufstehen und im Reich Gottes sein.
மூன்றாவதாக
als Nummer 3
ஒரு வசனத்தை நான் வாசிப்பேன். லூக்கா சுவிசேஷம்
24வது
அதிகாரம் திருப்பி கொடுக்க தேவசில லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம்
லூக்காஸ் கபிட்டல் 24
40 படிங்க. 40 24வது அதிகாரம் 40வது வசனம் படிங்க.
தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார்.
Und er zeigte ihnen seine Hände und seine Füße.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பித்தார்.
So the apostle Jesus zeigte seinen Jüngern seine Hände und Füße.
So Jesus Christus கைகளையும் கால்களையும் அப்போஸ்தலர்களுக்கு காண்பித்ததின் காரணம் என்ன?
Warum? Was war der Grund für diese Taten? Warum zeigte Jesus seine Hände und Füße seinen Jüngern?
கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்போஸ்தலருக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பித்திருக்கிறார் பாருங்க.
Was war der Grund, dass er ihnen seine Hände und Füße zeigte?
ஏன் இயேசு அப்படி காண்பித்தார்?
Warum hat Jesus so gezeigt?
என்னத்துக்காக இயேசு அப்படி காண்பித்தார்?
Warum musste er so zeigen?
என்னத்துக்காக இயேசு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பித்தார் என்றால், அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடவப்பட்ட காயங்களின் வடுக்கள் அவைகளை இயேசு அப்போஸ்தலருக்கு காண்பித்தார் பாருங்க.
Er zeigte ihnen, weil er immer noch diese Male, diese Wundmale an seinen Händen und Füßen hatte. Und zwar da, wo diese, wo seine Hände vom Kreuz genagelt worden sind.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அப்போஸ்தலர்களுக்கு காணப்படும் பொழுது அதையும் அவர்கள் விசுவாசிக்காமல் ஏதோ ஆவி என்று நினைச்சிருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னாரு, இங்க பாருங்க, என் கைகளையும் என் கால்களையும் பாருங்க, ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காதே. ஆகவே இயேசுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்ட காயங்களின் வடுக்கள் இருக்கிறது பாருங்க.
So, die Apostel dachten nämlich, als Jesus plötzlich erschien, war in ihrem Raum, dass Jesus ein Geist sei. Aber Jesus sagte, nein, ich bin kein Geist. Geister haben keine Hände und Füße. Und er zeigte ihnen extra seine Hände und Füße, da wo diese Nägel geschlagen wurden. So, diese Wundmale zeigte er ihnen.
மனதில் வச்சிருங்க, நான் சொல்றதை கேளுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருடைய சரீரத்தில் தழும்புகள் இருந்திருக்கு பாருங்க. காயங்கள் ஆறிட்டது, ஆனா தழும்புகள் இருக்குது பாருங்க.
So, am Leib von Jesus Christus nach seiner Auferstehung, da waren immer noch diese ganzen Narben von seinen ganzen Leiden.
So, ஏன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் தழும்புகள் என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது.
Warum diese Wundmale und Narben noch an seinem Leib sind, sagt uns die Bibel auch.
ஏசாய 53:3 நாம் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி.
So, in Jesaja Kapitel 53:3 lesen wir, durch seine Wundmale und Narben sind wir geheilt worden.
1 Petrus 2:24 வாசிக்கிறோம், மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்தார் என்று சொல்லியும், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது.
Und in 1. Petrus können wir lesen, dass Jesus unsere Schwäche aufgenommen hatte, auf sich genommen hatte und uns und durch seine Wunden und Narben sind wir geheilt worden.
கரெக்டா கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் தழும்புகள் எதற்காக வென்றால், நம்முடைய வியாதிகளை நோய்களை குணமாக்குவதற்காகவே. ஹல்லேலூயா.
Warum die ganzen Narben und Wundmale an seinem Leib? Weil wir halt gesund werden müssen, weil wir halt ohne Krankheiten leben sollen.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில்.
Jesus hat nicht nur unsere Sünden, sondern auch unsere Krankheiten ans Kreuz genagelt.
நன்றாய் தயவு செய்து மனதில் வச்சுக்கொள்ளுங்க, வேத வசனங்கள் நம்முடைய மனதில் நிறையட்டும், வேத வார்த்தைகளால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும். நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமில்ல இயேசு கிறிஸ்து, நம்முடைய நோய்களுக்காகவும் சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார். ஸ்தோத்திரம்.
So möge das Wort Gottes unser Herz erfüllen. Nicht nur für unsere Sünden, sondern auch für unsere Krankheiten hat Jesus sich hingegeben und wurde getötet.
ஆகவே மனதில் வச்சிருங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்திற்கு தழும்புகள் எதற்காக வேண்டால், உன்னுடைய என்னுடைய நோய்களை வியாதிகளை சுகமாக்குவதற்காகவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
So, die Narben und Wundmale an seinem Leib, das ist alles dafür, damit du und ich von der Krankheit gesund werden.
Aber Jesus இன்றைக்கும் வியாதிகளை சுகமாக்குறாரு.
So, deswegen Jesus heilt auch heute noch Krankheit.
Jesus Christus இன்றைக்கும் நோய்களை சுகமாக்குறாரு.
Er heilt immer noch heute auch noch die Krankheit.
ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறபடியால் இன்றைக்கும் நோய்களை சுகமாக்குறாரு.
Weil er lebt, heilt er heute noch.
மருத்துவத்துக்கு ஒரு எல்லை இருக்கான, தேவனுடைய வல்லமைக்கு எல்லை இல்ல பாருங்க.
Medizin hat vielleicht eine Grenze, aber Gott hat keine Grenze.
So, ஆகவே விசுவாசம் உள்ளவளாக நீங்க ஜெபத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்.
Jesus sagt, wer mit Glauben mich etwas fragt, also der Vater etwas bittet in meinem Namen, dem wird es geben, sagt Jesus.
பிள்ளைகளுடைய அப்பம் பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார்.
So die das was den Kindern zusteht ist für den Kinder.
So சுகம் ஆரோக்கியம்ன்றது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு அப்பமாகும். ஸ்தோத்திரம்.
So und Gesundheit, das ist etwas was Jesus für uns vorgesehen hat.
ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்?
So, Jesus gesund machen, wenn nicht uns, seine Kinder?
நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக உயிரே தந்த ஆண்டவர் இயேசு நம்முடைய நோய்களை சுகமாக்க முடியாமலா இருப்பார்?
Jesus hat schließlich unsere Sünden ans Kreuz genagelt, beziehungsweise erst für uns gestorben. Würde er dann nicht uns auch heilen?
ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தில் தழும்போது எதற்காகவென்றால் தன்னுடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் இருக்கிற நோய்களை குணமாக்குவதற்காக.
So deshalb seine Wundmale und Narben an seinem Leib ist deshalb, damit du und ich gesund werden.
ஆகவே இந்த சாயங்கால போல நான் சொல்லுவேன், வியாதிகளா நோய்களா விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா.
Egal welche Krankheit, was auch immer, lasst uns glauben und den Herrn Jesus darum bitten.
நல்லா கேளுங்க, இயேசு மாமிசத்திலே இருந்த நாட்களிலே, உலகத்தில மாமிசத்திலே இருந்த நாட்களிலே இயேசு வியாதிகளை குணமாக்கினார், அற்புதங்களை செய்தது உண்மையானால் இன்றைக்கும் இயேசு நோய்களை குணமாக்கி அற்புதங்களை செய்துதான் ஆக வேண்டும் பாருங்க. அல்லேலூயா.
Jesus zu seiner Lebzeit auf der Erde Krankheiten geheilt hatte, dann wird er auch heute noch Krankheiten heilen.
அப்படி தான் நாம் இயேசு செத்து போனவராக இருக்கணும் பாருங்க.
Wenn nicht, dann müsste Jesus ja vollkommen verstorben sein.
Alleluia, இயேசு உயிரோடு இருக்கிறார்.
Aber Jesus
lebt. Alleluia.
Alleluia.
குஷ்டோய்களையும் கூசாமல் தொட்டு குணமாக்கின இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
So er hat sogar die aussätzigen leprakranken Menschen berührt und sie geheilt.
உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தில் இன்றைக்கும் தழும்புகள் எதற்காக என்றால் நம்முடைய நோய்களை பிணிகளை சுகமாக்குவதற்காகவே.
Deine Narben und Wundmalen sind heute noch da, damit du und ich gesund werden.
So காயங்களை ஏற்றுக்கொண்டார். அடி முதுகை அடித்து உழுத நிலம் போல கிழிக்கும் போது 39 தடவைகள் சாட்டால அடித்தபடி முதுகை அடித்து கிழித்து இருக்கிறார்கள். வார் சாட்டையிலே மூன்று இலைகள் இருக்குதா? மூன்று இலைகளிலே மும்மூன்று குண்டுகள் இருக்குமா? கிட்டத்தட்ட ஒரு அடிக்கும் பொழுது 9 குண்டுகள், ஈய குண்டுகள் அவருடைய சரீரத்தை கழித்திருக்கு பாருங்க.
So er wurde 39 mal ausgepeitscht. Diese Narbe, die sind dadurch entstanden, 39 mal ausgepeitscht. Und die Waffen, die benutzt wurden, die waren sehr dick und beziehungsweise auch sehr viel mit spitzen Gegenständen angebracht, damit sie wirklich bei jedem Schlag seine Haut komplett rausgerissen hat.
எத்தனை காயங்கள், எத்தனை வடுகள், ரத்தம் ஆராய் ஓடிட்டு.
Bible forscher sagen, jedes Mal, wenn diese Stacheln, diese Eisenstacheln auf dieser Peitsche Jesus getroffen hatte, hat es komplett seine Haut rausgerissen. Und das 39 Mal, müsst ihr euch vorstellen.
பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார்.
So, der ohne Sünde lebte, wurde für uns Sünder.
சாபம் இல்லாத அவர் நமக்காக சாபமானார்.
Damit er, der nicht verfluchte, wurde als verfluchter Mensch, damit wir befreit werden können.
So, எனக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா.
So, an meiner Stelle starb Jesus am Kreuz.
எனக்கு அறிமான தேவோட பிள்ளைகளே, நோய்களா வியாதிகளா ஆண்டவர் இயேசுடத்தில் ஊக்கமாக ஜெபித்து ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
So meine Lieben, egal welche Krankheiten, lasst uns gemeinsam im Glauben beten und davon befreit werden, gesund werden.
பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அருமையான அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன தெரியுமா? ஐ ஆம் யுவர் டாக்டர் என்றார். அது தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் நாம வாசிச்சு கொண்டு போறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரி என்றார் தெரியுமா? பரிகாரி என்றாரு டாக்டர். ஐ ஆம் யுவர் டாக்டர் என்றார்.
So im Alten Testament sagt Jesus an einer Stelle, ich bin euer Arzt.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா.
Er sagt, ich bin euer Arzt.
தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு சொல்ற வார்த்தை தெரியுமா? ஐ ஆம் யுவர் ஹீலர், ஐ ஆம் யுவர் டாக்டர், ஐ கேன் ஹீல் யூ. உனக்கு சுகம் கொடுக்க இயேசுவால முடியும். Do you believe it? நீ இதை விசுவாசிப்பாயா? அவட தழும்புகளால் நீ சுகமாக முடியும். Do you believe it? நீ இதை விசுவாசிப்பாயா? விசுவாசித்தான் நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். இயேசுவே சொல்லியிருக்கார். அல்லேலூயா.
So der auferstandene Jesus sagt heute zu dir, ich bin dein Heiler, ich bin dein Arzt, ich kann dich heilen. Und wenn du daran glaubst, dann wirst du seine Herrlichkeit an deinem Leibe sehen.
எனக்கு இங்க தெரியல, இலங்கையில கிடக்கிற கூட்டங்களில் நோய்க்கு குணமாக சாட்சி சொல்றது நான் கூப்பிட்டு விடுறதும் இல்லை. சுகமாகிறார். பிசாசு இப்படியிருந்து விடுதலாகிறார். I believe in healing. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நோய்களை சுகமாக்குறார் என்பதிலே நான் 100% விசுவாசமா இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டான. அல்லேலூயா.
Jesus befreit heute noch Menschen von dem Band des Teufels, von Krankheiten und immer noch auch in Zerrack, aber auch hier Jesus lebt und er befreit und macht die Leute gesund.
நாம் விசுவாசித்து சுகமாகிறது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மார்க்கு சுவிசேஷத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன? நம்பர் ஒன், என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள். ஆனா எனக்கு அது சில பிசாசுகள் அசுத்தாவிகளை கண்டவங்களை பார்த்தா அவங்களே ஓடுறாங்களே பாருங்களே, ஐயோ.
Denn die Zeichen eines Glaubenden sind, er wird in meinem Namen Geister vertreiben.
என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிகள் மேல கைகளை வைப்பார்கள். ஒரு காரியம் தெரியுமா, வியாதிகள் மேல வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுவான்னு கூட சொல்லல, வியாதிகள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்.
So da steht geschrieben, die Glaubenden, die an Jesus glauben, die werden in der Lage sein, Geister zu vertreiben und sie werden Hand auflegen auf kranken Menschen und die werden geheilt. Da steht geschrieben, sie werden beten, sondern sie müssen eigentlich, sie müssen nur ihre Hand auflegen und schon ist die Krankheit weg und sie sind geheilt.
இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அப்படின்னா நான் அதிகம் ஜெபிக்க தேவையில்லை, கைய வச்சா போதும் என்று அதிகம் ஜெபிக்க விரும்பாதவங்களுக்கு இந்த வார்த்தை பால் பார்த்தது போல இருக்கு. கொஞ்சம் பொறுங்க சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க.
Jetzt denken vielleicht einige, okay, dann brauche ich ja nicht viel zu beten. Dann reicht es ja, wenn ich meine Hand auflege, dann werde ich gesund. Dann brauche ich ja nicht mehr so viel zu beten.
என்ன நடக்குது தெரியுமா, வியாதிகள் வந்த உடனேதான் கைய வச்சு அறமடுத்தியால இயேசுவை குணமாக்கு சோதரம், அந்த வசனம் இந்த வசனம் எல்லாம் அப்பதான் நடந்து நடமடுத்தனம் நடக்கும். நான் சொல்ற கேளு, முதல்ல உள்ள அறையில இருந்து ஜெபமணி. அல்லேலூயா. நேரத்தை ஆண்டோட சமூகத்துல போதுமான நேரம் ஆண்டோட நேரம் செலவழி. அங்க இருந்து முதலாவது ஜெபமணி, ஆண்டவரை இப்படி நீ எனக்கு சொல்லியிருக்கிறே, வியாதி விசுவாசிக்கிற நடக்கிற அடையாளங்கள் யாவன கைகளை வைப்பாங்க. அப்ப முதலாவது தேவ சமூகத்திலிருந்து நல்லா ஜெபித்து 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 தேவ பலத்தை பெற்று அதுக்கு பிறகு பார்த்து நீ கைய வையப்பா, நீ ஏற்கனவே அங்க செய்த ஜெபத்தின் வல்லமை இங்க விளங்கும் பாருங்க. அதை விட்டுட்டு தனியரையில ஜெபிக்காம விட்டுட்டு இங்க வந்து நோயாளிகள் மேல கழிச்சு இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே சுகமாக்கும்.
So, es macht keinen Sinn, halbe Stunde lang einen Kranken die Hände aufzulegen und zu beten, Jesus, heile den und mit unzähligen Bibelversen aufzählen. Nein, das macht keinen Sinn. Erstmal musst du dich selber in einem Zimmer verschließen und bete deine Kraft von dem Herrn. Bete, bete, bis du vollständig erfüllt bist mit dem Heiligen Geist und dann dieser Nebeneffekt, diese Kraft dann von dir ausgeht, das reicht dann aus, wenn du die Hände auflegst und dann werden die Krankheiten gesund.
Gifts of the Holy Spirit. சிலருக்கு குணமாக்குற வரம் இருக்கு, அது இருக்கு. ஆனா இயேசுன்னு சொல்ற விசுவாசிக்கிறவங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாரும் வியாதிகளுக்காக ஜெபிக்க முடியும், இயேசு அவங்களை குணமாக்க முடியும். விசுவாசி ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா.
Die Heilung ist doch eine Gabe, die vom Heiligen Geist kommt. Aber Jesus sagt ganz klar, der an mich glaubt, jeder, der an mich glaubt, der wird in der Lage sein, Geister zu vertreiben und kranke Menschen zu heilen.
பக்கத்து வீட்டுக்காரர் சோம்பேறின்னு சொன்னா பாஸ்டர் ஊழியக்காரர் தான் வரணும் நினைக்கிறார். இயேசுவை நீ விசுவாசிச்சா ஆண்டோட வசனத்தின்படி கையை கொஞ்சம் ஜெபமல், உனக்குள்ள என்ன வரம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? களத்துல இறங்கி காரியங்கிட்ட நடப்பிக்கும் பொழுதுதான் நீ உன் வரங்களையே கண்டுபிடிக்க முடியும். வரங்களை தாரு, வரங்களை தாரு, வரங்களை தாரு. நிரப்பு நிரப்பு நிரப்பு. சரி, நிரப்பியாச்சு, இப்ப என்ன செய்ய போற? வரங்களை தாரு தாரு. சரி, தந்தாச்சு, தந்த வரத்து சரி, என்ன செய்ய போற? நாம பயன்படுத்துறது இல்லையே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் விளங்கி கொண்ட அளவுக்கு வேதத்தை ஆண்டவர் சிலருக்கு வரங்களை கொடுக்கிறாரு. அந்த வரங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்தப்படாமல் இருக்குமாக இருந்தால் திரும்ப அதை எடுத்துக்கொள்வார்.
So, manchmal, wenn der Nachbar krank ist, dann muss nicht unbedingt der Pastor oder der Älteste vorbeikommen und so beten. Nein, wenn du in der Lage bist, dann musst du beten. Wenn du glaubst, wenn du ein Kind Gottes bist, dann kannst du auch für deinen Nachbar beten und da wird Heilung kommen. Aber wir wissen, es ist auch eine Heilung und nicht nur das, es ist auch eine Gabe des Heiligen Geistes. Und wenn du nicht in das Kampffeld einziehst und das erprobst, was an Gabe dir gegeben ist, dann macht das keinen Sinn. Und du kannst beten, du kannst den Heiligen Geist beten, fülle mich, gib mir Gaben. Und er hat dir bereits alles gegeben, seine Gabe gegeben. Aber du hast es noch nicht erprobt und weißt es noch nicht. Bevor du hast es noch nicht mal ausprobiert, dann macht das keinen Sinn.
எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகம் கேட்கப்படுவார்.
Nicht nur das, mit der Zeit wird der Heilige Gott, wenn du seine Gabe nicht mehr gebrauchst, wird er zurücknehmen und dann wird er auch noch sagen, wem viel gegeben worden ist, dem, von dem verlangt er auch sehr viel wieder zurück.
In der Wasana Varangala Mattum Kurikele Porupuhel Odiengel Tamakirikara Artel Haribu Belam Ivela Yar Nabakatandad Christu Nabakatarata Pisasa Nabakatandarika. So Dabaki Nabatale in the Yurikido Avagali Kurite Tavandavik Parisalon Mele. ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக தேவனாடு அருளப்பட்டிருக்கும்படி நம்ம சும்மா வச்சிருந்தா ராஜ்யத்துக்குள்ள தேவ ராஜ்யத்துக்குள்ள நஷ்டம் ஏற்படுது பாரு.
So, das bezieht sich aber nicht nur auf die Gaben des Heiligen Geistes, sondern auf alles, auf deine Verantwortung im Leben, das, was du hast, was, wie du mit den Menschen umgehst. Auf alles bezieht sich diese Rechenschaft. Er wird Rechenschaft von dir verlangen auf all diese Dinge und nicht nur auf die Gaben des Heiligen Geistes. Denn alles, was dir gegeben ist, hat Gott dir gegeben und das sollst du für sein Reich verwenden.
Number 4. Nalavadu, Uyithelum the Yesu. Nalavadu, Luka 24 Madhigaram, 49 Vasathu Padippum, 24 Madhigaram, Luka 24, 49 Vasippum.
Luka 24:49.
En Pidha Vaakuthatham Panninathai, Idho Naan Ungalukku Anuppugiren. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
Ich aber werde die Kraft aus der Höhe auf euch herabsenden, wie mein Vater es versprochen hat. Bleibt hier in der Stadt, bis ihr damit ausgerüstet werdet.
அப்படியே யோவான் 16 அதிகாரம் 7 வசனம் வரைக்கும் சீக்கிரம் பார்க்க நான் சீக்கிரம் முடிக்க போறேன். யோவான் 16:7 படிங்க. யோவான் 16:7.
யோவான் 16:7.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
நான் போகாதிருந்தால்
தேத்தரவாளன்
உங்களிடத்தில்
பரிசுத்தாவுடத்தில் வரார்.
நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன்.
Doch glaub mir, es ist gut für euch, dass ich weggehe. Denn wenn ich nicht von euch wegginge, käme der Helfer nicht zu euch. Wenn ich aber gehe, werde ich ihn zu euch senden.
So, number 4. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனபடியால் திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் பாருங்க.
So Nummer 4, da Jesus auferstanden ist, ist auch nicht nur von der Dreifaltigkeit die dritte Person uns offenbar geworden.
So நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வர மாட்டார் என்றார் இயேசு.
Jesus sagte, wenn ich nicht gehe, dann kommt nicht der Helfer für euch.
So மரித்து உயிர்த்த இயேசு பரலோகத்துக்கு போனபடியால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் பாருங்க.
Jesus vom Tod auferstanden ist und wieder in den Himmel gefahren ist, ist der Heilige Geist für uns geschenkt worden.
So பெந்தெகோஸ்து நாளில் நாம் என்னதை ஜெபிக்கிறோம், கொண்டாடுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் பாருங்க.
So feiern wir Pfingsten, wir feiern den Tag, weil der Heilige Geist endlich auf die Erde gekommen ist.
So Jesus Christus மரித்து போயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பாருங்க.
Wäre Jesus tot geblieben, dann hätte es keine Möglichkeit gegeben, dass der Heilige Geist kommt.
Jesus Christus மரித்து உயிர்த்தெழாவிட்டால் இயேசு சொன்ன வார்த்தையே பொய்யாக இருக்கும் பாருங்க.
Wäre Jesus nicht auferstanden, dann wären all seine Worte Lügen gewesen.
So நான் போனால் நலமா இருக்கு, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வர மாட்டேன் என்றார்
இயேசு. Jesus sagte, wenn ich nicht gehe, dann kommt der Helfer nicht für euch.
Aber உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம்.
Jesus in den Himmel gefahren und sendete uns den Heiligen Geist.
இதை குறித்து லூக்காவில் இயேசு சொல்லும் பொழுது பரிசுத்த பிதாவானவர் வாக்கு பண்ணதென நீங்கள் பெரும்பறைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கன்னு சொன்னார் ஆண்டவர்.
Jesus sagte, Jesus auch in Lukas, bleibt im Gebet, versammelt euch und wartet auf den verheißenen Heiligen Geist, der euch geschenkt wird.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் பெரும்பறைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கன்னு சொல்லி இயேசு சொன்னார்.
Er sagte, bleibt in Jerusalem, bis der verheißene Heilige Geist euch geschenkt wird.
ஆகவே 120 பேர் மேலறையிலே காத்திருந்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே.
120 seiner Jünger warten im Obergemach in einem Zimmer und haben sich verschlossen und gebetet.
So உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார்.
So unser Jesus Christus, der auferstanden ist, in den Himmel gefahren und sendete uns den Heiligen Geist.
So இன்றைக்கு இயேசு சரீரப்பிரகமாக இந்த உலகத்தில் இல்ல பாருங்க.
So Jesus ist nicht im Leibe in diesem Körper, also in dieser Erde.
நன்றாக விளங்கிக்கொள்ளுங்க. பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து, நசரத்தில் வளர்ந்த இயேசு கிறிஸ்து, எருசலேமுக்கு புறம்பு பாடுபட்டு சரீரத்தில் மரித்த இயேசு இன்றைக்கு சரீரப்பிரகாரமாக உலகத்தில் இல்ல பாருங்க.
So der Jesus, der in Bethlehem in Bethlehem geboren worden ist, in Nazareth aufgewachsen ist und Jerusalem gestorben ist, er ist nicht in seinem Leib hier auf dieser Erde.
So Jesus Christus சரீரப்பிரகாரமாக உலகத்தில் இல்ல, ஆனா ஆவியானவர் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Jesus ist vielleicht nicht körperlich auf dieser Erde, aber der Heilige Geist ist im Geiste hier bei uns.
So இந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வருகைக்காக நம்மை பிரிப்பியா பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம்.
Und dieser Heilige Geist lebt in uns und bereitet uns darauf vor, auf die Rückkehr von Jesus Christus entgegenzusehen.
So ஆகவேதான் நான் சொல்றது மனம் திரும்பி முழுக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்த மாத்திரம் போதாது பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பாருங்க.
Deswegen sage ich nicht nur die Taufe ist wichtig, die Taufe des Wassers, sondern wir brauchen nur die Taufe des Feuers, die Taufe des Heiligen Geistes.
இயேசு இது குறித்து சொல்லும் பொழுது யோவான் 3 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசியாவிட்டால் நீங்க தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது
என்றார்.
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க
மாட்டீங்க.
சில பேர் இந்த வசனத்துக்கு ஏதோ விளக்கம் கொடுக்கப்பட்டு எனக்கு ஆண்டவர்களிடம் கர்த்தருக்கு நான் பணி கொள்றபடி ஜலத்தினாலும் ஆவினாலும் வெளிப்பட ஜலம் ஜலத்தினால் பிறக்கிறது முழுக்க ஞானஸ்தானத்தையும் ஆவினால் பிறக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது என்று தெளிவாக சத்தியத்தபடி நான் உங்களை
சொல்லுகிறேன். Die Taufe des Wassers ist das, was wir zur Zeit der Bekehrung nehmen und die des Geistes ist, der Heilige Geist.
சோ இன்றைக்கு இயேசு சரீரபிரமாக இல்லத்தான் ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார்
சீஷர்கள்
ஓடி இருந்தாரு பட் ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார் பாருங்க. இயேசு சீஷர்கள் ஓடி இருந்தாரு இயேசு சரீரபிரகாரமாக சீஷர்களோடு இருந்தாரு பட் ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கார் இனபி உள்ளே இருக்கிறார் பாருங்க.
Jesus war vielleicht körperlich mit den Jüngern anwesend, aber der Heilige Geist jedoch, er ist in unserem Körper, er ist mit uns.
So இயேசு sorry ஆவியானவர் ஏன் நமக்கு உள்ளே இருக்கிறார் அதை இயேசு சொல்றாரு. அவர் வந்து யோவான் 14 அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்றார் இயேசு.
So warum ist der Heilige Geist in uns? Jesus sagte auch die Antwort darauf und zwar er wird euch in der gesamten Wahrheit.
பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணதே இயேசு கிறிஸ்து தான் பாருங்க.
Jesus war derjenige, der uns den Heiligen Geist vorgestellt hatte.
பட் ஆவியானவர் குறித்து இயேசு சொல்லும்போது அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொன்னார்.
Und Jesus klärt uns auch, was die Aufgabe des Heiligen Geistes ist, sondern er wird uns leiten, er wird uns erklären, er wird uns in der Wahrheit leiten.
அப்படி நம்ம வேதத்தில் இருக்கிற வார்த்தையின்படி நான் நடக்கிறதுக்கு பரிசுத்தாவுடைய பலம் தேவை என்பது உணரக்கூடியதாக இருக்குது இல்லையா?
So dann ist ja klar, also das muss uns klar werden, dass wir die Kraft des Heiligen Geistes brauchen, um uns nach diesen Worten zu richten.
ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளாக இருக்க நாம் சத்தியத்தின்படி நடக்காம இருக்கிறதுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன தெரியுமா? நாம தேவ ஆவியான நிரப்பப்படாமல் இருக்கிற பரிசுத்த ஆவியோட பலம் இல்லாமல் சத்தியத்தின்படி நாம வாழ முடியாது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Warum können wir nicht so leben, wie die Bibel uns uns vorschreibt, dass die Antwort darauf ist, dass wir nicht genug mit dem Heiligen Geist erfüllt sind?
பரிசுத்தாவுக்கு வரும்பொழுது நீங்கள் பலம் அடைந்து பூமி எங்கும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள்
சொன்னார்.
இயேசு பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு
அனுப்பியிருக்கிறார்.
யோவான் 20 அதிகாரம் 19
வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
Am Abend jenes ersten Tages der neuen Woche. Die Jünger hatten solche Angst vor den Juden, dass sie die Türe des Raumes, in dem sie beisammen waren, verschlossen hielten. Mit einem Mal kam Jesus, trat in ihre Mitte und grüßte sie mit den Worten: Friede sei mit euch.
சரி, இந்த வசனத்தை சொல்லப்படுது சீஷர்கள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் வீடு பூட்டி இருக்க உள்ள இருந்திருக்கிறார்கள்.
So dieser Vers sagt uns, dass die Jünger sich in einem Raum versammelt hatten und die Türen verschlossen waren.
நம்ம குருவுக்கு நம்ம குருவாகிய இயேசுவையே பிடித்து சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க. இப்ப அவரை பின்பற்ற நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஆகவே பயந்து வந்து வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்கு இருக்கிறாங்க பாருங்க.
So nach dem Motto: Unseren Boss haben die jetzt auch schon umgebracht, sie werden auch bald auf uns zukommen. Deswegen lasst uns lieber die Türen verschließen und uns verstecken in diesem Raum. Was sagte Petrus? Er sagte zu Jesus: Ich werde für dich sterben. So auch die anderen Jünger sagten so zu Jesus.
Dieselben
Jünger, die zu Jesus sagten: Jesus, wir sterben für dich. Genau diese Jünger haben sich gerade hinter Türen versteckt und die Türen verschlossen.
பயத்தோடு நடுநடுங்கிக் கொண்டிருந்த சீஷர்களுக்கு உள்ளே பிரவேசித்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் என்றார்.
So diesen zitternden, diesen beängstigten Jüngern sagte Jesus plötzlich, mitten in dem Raum, sagte er zu denen, Friede sei mit euch. Jesus sagte zu den ängstlichen Jüngern, Friede sei mit euch.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்பதாக.
உயிர்த்தெழுந்த
நாளை கொண்டாடுகிற உங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நானும் உங்களுக்கு சமாதானம்
சொல்கிறேன்.
வேதம் சொல்றது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு
சொல்லி. துன்மார்க்கன்
சொன்ன ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு தேவ சமாதானத்தில் பங்கு இல்ல
பாருங்க. ஏன்
அவர்களுக்கு சமாதானம் இல்லை? அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம் அவருடைய வாழ்வில் தேவ சமாதானத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது.
Warum haben sie keinen Anteil an diesem Frieden? Weil die Sünde in ihrem Leben trennt sie von diesem Frieden von Jesus.
எவனுடைய வாழ்விலே பாவம் இருக்கிறதோ, தேவனால மன்னிக்கப்படாத பாவங்கள் எவருக்குள்ள இருக்கிறதோ, அவர்களுடைய இருதயத்தில் மெய்யான சமாதானம் இருக்காதுன்னு சத்தியத்தபடி நான் உங்களுக்கு
சொல்கிறேன். Wer alles noch Sünde in seinem Leben hat, der wird keinen wahren Frieden von keinen wahren Frieden in seinem Leben haben, die Jesus schenkt.
இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது உன்னதங்களில தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியம் என்று சொல்லப்பட்டது.
Als Jesus geboren wurde gesagt, dass im Himmel Gott verherrlicht wird und auf dieser Erde die Menschen, die auf der Erde Frieden komme und dass er Gefallen an den Menschen hat.
So Jesus பிறந்த போதே பூமிக்கு சமாதானம் சொல்லப்பட்டது.
So als Jesus geboren wurde schon Frieden ausgesprochen.
Jesaja 53 அமதிரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேல் வந்ததென்று சொல்லப்படுகிறது.
In Jesaja steht geschrieben, dieser Rechtschung bzw. die Bestrafung, die uns Frieden bringt, wurde auf ihn gegeben. Beziehungsweise er wurde bestraft, damit wir Frieden erhalten. Nicht nur das, Jesus sagte auch, ich gebe euch meinen Frieden.
ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை பின்பற்ற பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதா.
Deswegen sage ich nach der Wahrheit an diesem Ostersonntag, wir Kinder Gottes mögen mit Frieden leben.
ஒருவேளை இந்த சாயங்கால வேளையிலே உங்கள் மனதில் சமாதானம் இல்லாம நீ இருப்பாயா இருந்தால், ஆண்டவருடைய நாமத்தில் நான் உனக்கு அன்போடும் தாழ்மையோடும் சொல்லிக் கொள்றேன், உங்க வாழ்க்கையை தயவுசு கொஞ்சம் நீ ஆராய்ஞ்சு பார்.
So solltest du aber mir sagen, dass du keinen Frieden in deinem Leben hast, dann sage ich dir, dann schau noch mal in dich hinein und korrigiere dein Leben vor Gott und du wirst deinen Frieden erhalten.
ஏனென்றால் நாம் சமாதானமான வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரித்து கேண்டார். சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை, he paid the price already on the cross because of our sin, because of our peace. So நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்திருக்கிறார்.
So Jesus ist am Kreuz gestorben, damit du und ich in Frieden leben können. Denn die Bestrafung dafür, dass der Friede auf uns komme oder in uns, in unserem Leben auftaucht, diese Bestrafung hat er auf sich genommen. Und er hat uns dadurch den Frieden geschenkt.
Bitte, jeden Dämon der Pflege darf Samadhanam illa merken. Da solluven, katchikappatta Dämon der Pflege der Walvilum Pavangal irikkira vadiya. Dämonet perikkira Pavangal. Dämon aruvarikkira kariyengal. Andavarikku idirana kariyengal. Namre Walvilay irikkira vadiya. Pflegalak irundhal. ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணிக்க சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்குது பாரு.
So warum haben dann Kinder Gottes nicht Frieden in ihrem Leben? Ich sage euch, das heißt, es gibt noch Sünde in unserem Leben. Diese Sünde trennt uns noch von dem wahren Frieden, die Gott uns schenkt.
நானா இருந்தாலும் எவரா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்குமாக இருந்தால், தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை பாருங்க.
So egal du oder ich, wer es auch immer sein mag, wenn wir Sünde in unser Leben haben, dann wird diese unseren Frieden rauben und dann werden wir nicht den wahrhaftigen Frieden in unserem Leben haben, den Jesus uns gegeben hat oder verheißen hat.
அந்தோ பரிதாபம், உலகத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு சமாதானம் கொர வேண்டிய தேவனுடைய மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே சமாதானம் இல்லாமல் இருந்தார். இந்த உலகத்துக்கு யார் சமாதானம் கூற முடியும்? சிந்தி கருமையான தேவட பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவட பிள்ளையோட வாழ்க்கையில கலக்கங்கள், குழப்பங்கள், தேவையில்லாத பயங்கள், வேதனைகள், சமாதானம் இல்லாம இருக்குமாக இருந்தால் நான் சொல்லுவேன், செக் யூர் லைஃப் பிளீஸ். உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து ஒரு தடவை செய்துக்கு பார். பிரச்சனைகள் இருக்கலாம், அது சாகும் வரை இருக்கத்தான் போகுது. உலகத்தில் நாம வாழும் வரைக்கும் இருக்கத்தான் போகுது. அப்படின்னா நாம பரலோகத்துக்கு போகணும், இருக்கத்தான் போகுது. ஆனா நம்ம சமாதானத்தை அவர்கள் திருடாதபடி பாதுகாக்க முடியாது. அவசியம், அவசியம், அவசியமாக.
Denn es wäre doch traurig, wenn wir Kinder Gottes, die den Frieden haben sollten, selber keinen Frieden haben. Denn wir sind eigentlich dazu bestimmt, den Menschen an dieser Welt den Frieden zu geben. Aber wenn wir schon nicht mit Frieden leben können, dann ist das eine traurige Angelegenheit. Ich sage, es gibt viele Menschen, also Christen, die haben sehr viele Probleme, beziehungsweise machen sich Gedanken und machen sich kaputt, psychisch, was auch immer. Aber wenn wir schon nicht mit Frieden leben können, dann können wir die Menschen in der Welt erst recht nicht in den Frieden Gottes schenken oder ihn vermitteln. Daher, Probleme werden wir genug haben, bis wir leben. Aber wir dürfen von diesem Problem halt nicht beeinflussen lassen und uns nicht trennen lassen von dem wahrhaftigen Frieden, den Gott uns schenkt.
மட்டக்கூடத்தில் இருக்கிற சௌகரியம் நம்மகிட்ட இல்லாட்டாலும் வாழ்ந்துட்டு போகல. ஆறு ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தார், வாழ்க்கையே நரகம் போல இருக்கும். இல்லை, எத்தனை பணக்காரருக்கு பணம் இருக்குது, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அவரோட வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? ஆண்டவர் இயேசுக்கு நன்றி சொல்லு. ஓய்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா.
Vielleicht kann man ohne Geld noch leben, man kann ohne Geld leben, vielleicht ohne Luxus oder ohne irgendwelche anderen Dinge, aber wenn einer keinen Frieden mit sich selbst, in sich selber hat, das ist sehr schwierig. Deswegen haltet Frieden mit Gott und korrigiert euer Leben.
அப்போஸ்தலர் பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம். குழப்பங்கள், கலக்கங்கள், தேவையில்லாத காரியங்களை நாம தலையிடுறதால ஏற்படுற குழப்பங்கள், சமாதான குறைவுகள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில பங்கெடுக்கிறதுனால ஏற்படுற சமாதான குறைவு, தேவோட வசனங்களை கை கொள்ளாமல் வருறதால வருகிற சமாதான குறைவு. பட் சத்தியத்தின்படி, வேத வாக்கியத்தின்படி நீயும் நானும் ஆண்டவர் அழுகிற சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தமக்கு சொல்லுகிற நற்செய்தியாக தாபத்துக்கு
பயப்பட்டான். An die Worte Gottes halten, vielleicht durch irgendwelche Probleme sich dazu verleiten lassen, ins Chaos zu stürzen. Ja. Aber ich sage euch, lasst uns das korrigieren, lasst uns an Gott festhalten und seinen Frieden in unserem Leben halt willkommen heißen oder es empfangen.
பட்டவளுக்கு முன்பாக உங்களை இடம் காட்டிக் கொண்டு நீங்க வரும் மாட்டி. ஆனா தேவட லாபத்தை நான் உனக்கு சொல்றேன், இந்த நிலைமையில் தொடர்ந்து நீ வாழாத. உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்திலே அவர் ஊழியக்கார நான் உனக்கு சொல்றேன். பட் ஆண்டவர் இயேசு உனக்கு சமாதானம் கொடுக்கவே விரும்ப, அவரோட வழிகளை செய்துக்கு பாரு. உன்னோட வாழ்க்கையை செப்பரடு, கத்தருக்கு ஒப்புக்கொடு. அப்பொழுது வேதம் சொல்றபடி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதை கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு தர முடியும். இதற்காகத்தான் நம்ம சிறுவையில பாடுபட்டு பறித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சமாதானம் கூற விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை
உண்டாவதாக. Und lasst uns nochmal Gott erbeten nach seinem Frieden, denn sein Friede, dieser vollkommene Friede, den er uns schenkt, ist über unseren Verstand, über unseren Vorstellungsvermögen hinaus. Das kann man nicht nachvollziehen. Und lasst uns diesen Frieden halt empfangen von Gott. Lasst uns unser Leben nochmal korrigieren und möge der Friede Gottes mit uns sein.
தேவ ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் கோருகிறார், சமாதானம் கோருகிறார். ஷாலோம், யெகோவா ஷாலோம். கர்த்தர் நமக்கு சமாதானம் கோருகிறார். இந்த இடத்துல மனவேதனைகள், குழப்பங்கள், காரணமில்லாத கலக்கங்களோடு, மன சமாதானம் இல்லாமல், மெய் சமாதானம் இல்லாமல் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு நான் சொல்லுகிறேன். அவங்களை முன்னே கூப்பிடல அல்லது கையத்தை நான் சொல்லல. ஆனா தேவன் உங்களுடைய இருதயத்தை அறிவார், கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அறிவார். நீ வந்தபடி திரும்பி போகக்கூடாது. வேதனையோடும் கலக்கங்களோடும் மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்தா இல்லவா, ஆண்டவரை ஆராதித்தா இல்லவா, சமாதானம் கோரும் இயேசுடைய வார்த்தையை கேட்டா இல்லவா. நீ வந்தபடி அப்படியே போகவே கூடாது, நீ வந்தபடி திரும்பி போகக்கூடாது. இது ஆண்டவருடைய விருப்பம், உன்னை அழைத்தவருடைய விருப்பம். ஆகவே உன் மனசில் ஏதாவது கலக்கங்களோ குழப்பங்களோ வேதனைகளோ பயங்களோ ஆண்டவருடைய சமூகத்தில் வை, பிரிங் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வா. அவர் பாதத்தில் வை, அவர் நோக்கிப்பார். மறுபக்கத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பரிசுத்த குலைச்சைகள், துன்மார்க்கரோடு பங்குகள், பாகங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள், பாவ கிரியைகள், அந்தரங்கங்களிலே அலங்கோலங்கள், அசுத்தங்களோ, God knows everything. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே அவைகளை விட்டுருங்க. மறைவான பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், ஆண்டவர் விரும்பாத அருவறுப்பான காரியங்கள் உடைய வாழ்வில் இருக்கும் வரை உனக்கு மெய் சமாதானம் இருக்காது, இருக்காது, இருக்காது. வேறு காரியங்கள் இருக்கலாம், வேற பொருட்களோ பணங்களோ வேறு காரியங்கள் இருக்கலாம், ஆனால் சமாதானம் உனக்கு இருக்காது. அதை தர வல்லவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஒருவர் தான். சமாதானத்தை கடையில வாங்க முடியாது, சந்தையில வாங்க முடியாது, வங்கியிலும் நாம் அதை எடுக்க முடியாது. அதை தேவன் ஒருவரே நமக்கு தரவரும் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு சமாதானம் கூறுகிறார், சமாதானம் கூறுகிறார். கவலைகளை விட்டுடு, கண்ணீரை விட்டுடு, கர்த்தரை நோக்கி பாரு. ஆண்டவிடத்திலிருந்து வழிபிறக்கும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நன்மை செய்யறாக சுற்றித் திரிந்த ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன் கவலைகள் நீங்கும் நாட்கள் உண்டு, உன் வேதனைகள் தீருகிற நேரம் உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசு சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவகுமாரன் கண்ணீரை துடைப்பார், உன் வேதனைகளை நீக்குவார், உன் கலக்கங்களை போக்குவார். உயிரோடு எழுந்த இயேசுவை நம்பு, உன் வழிகளை சரிப்படுத்து. கர்த்தர் ஆண்டவர் இயேசுடைய ஆளுகை அதிகாரமுடைய வாழ்விலே பரிபூர்ணமாய் செயல்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமாக இருக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு. உன் சமாதான வழிகளை நீதான் அறியணும். ஆண்டவர் இயேசு உனக்கு சமாதானத்தார், ஒரு வல்லவராக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. கடங்குலத்தை ஆண்டவர் சோதனை விட நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, என் மீட்பன் உயிரோடு இருக்கிறவா, கடைசி நாளிலே நீ பூமி மீது நிற்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. கடங்களை தட்டி ஆண்டவர் நான் மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிற, அல்லேலூயா. Thank you, Holy Spirit, in the midst of us. Hallelujah, hallelujah.